நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் உலகின் மிகவும் வேகமான மனிதர் என்னும் பட்டத்தை உசைன் போல்ட் தக்க வைத்துக் கொண்டுள்ளது குறித்த செய்தியும் பார்வையும். இலங்கையின் தேசிய பட்டியல் நியமனங்கள் தொடர்பில் இழுபறிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவரது கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கோரியவை.
சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கடந்த 35 வருட காலம் போராளியாகவும் மக்களுடைய பிரதிநிதியாகவும் மக்களோடு மக்களாக நீண்ட காலம் பணியாற்றி இருக்கின்றார். கடந்த காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் அவர் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறார்.
காணாமல் போனவர்கள் தொடர்பிலான ஆணையம் மீண்டும் தமது விசாரணைகளை தொடங்கியுள்ளது குறித்தும், புதிய அரசாங்கம் எதிர்கொள்ளும் சவால்களை எப்படி சமாளிக்கப் போகிறது என்பது குறித்த ஒரு பேட்டியும், இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வழங்குவோர் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
கிரேக்கத்துடனான எல்லையை அதிகாரிகள் திறந்துவிட்டதன் பின்னர் நூற்றுக்கணக்கான குடியேறிகள் மெசிடோனியாவிற்குள் படையெடுத்து வருகின்றனர். இதில் அநேகமானோர் சிரியாவைச் சேர்ந்தவர்கள். ஹங்கேரிக்கு சென்று பின்னர் ஐரோப்பியத்தின் வடக்கு நாடுகளுக்கு பயணிக்கும் நோக்குடன் அவர்கள் சேர்பியாவிலிருந்து ரயில்கள் மற்றும் பேருந்துகள் மூலம் பயணிக்கின்றனர்.
I feel better, you know, coming from a war country and now I hope to live a good life.
கடந்த வியாழக்கிழமை அவசரகால நிலையை அமல்படுத்திய மெசிடோனியா, மக்கள் கூட்டத்தை தடுக்க எல்லை காவல் படையினர் அதிர்வுகள் மூலம் மக்களை அச்சமூட்டும் கையெறி குண்டுகளை வீசி கண்ணீர் புகை பிரயோகமும் மேற்கொண்டிருந்தனர். ஆயிரக்கணக்கான மக்களை திறந்த வழியில் கைவிட்டுள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் மெசிடோனியாவை விமர்சித்திருந்தன. குடியேறிகள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் ஹங்கேரியின் எல்லையில் முள்வேலி அமைக்கும் பணிகள் முடிய முன்னதாக நாளாந்தம் குறைந்தது 2000 குடியேறிகள் ஹங்கேரியை வந்தடைகின்றனர்.
லண்டனில் ஈரானும் தெஹ்ரானில் பிரிட்டனும் தங்களின் தூதரகங்களை மீள திறந்திருக்கின்ற நிலையில் இருநாட்டு உறவுகளில் ஏற்படுகின்ற புதிய சகாப்தத்தை ஈரான் வரவேற்றிருக்கிறது. பல ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னர் இருதரப்பு உறவுகள் இனிமேல் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் அமையும் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஜாவித் ஜாரிஃப் கூறியிருக்கிறார். 2003 ஆண்டுக்கு பின்னர் ஈரான் செல்கின்ற பிரிட்டிஷ் அமைச்சராக வெளியுறவு அமைச்சர் ஃபிலிப் ஹேமண்ட் பிரிட்டிஷ் தூதரகத்தை திறந்து வைத்தார்.
I'm delighted to be here today. I'm the first British Foreign Secretary to visit Tehran since Jack Straw in 2003.
தெஹ்ரானில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகம் ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டு சேதமாக்கப்பட்ட நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் மூடப்பட்டது. ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பில் கடந்த மாதம் கைச்சாத்தான சர்வதேச ஒப்பந்தத்தின் பின்னர் ஈரானுடனான மேற்குலகின் உறவுகள் மேம்படுவதன் அடையாளமாக இந்த தூதரக திறப்பு நிகழ்வுகள் பார்க்கப்படுகின்றன.
ஏமனில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பங்களிப்புடன் நடந்துள்ள இராணுவ புலனாய்வு நடவடிக்கையின் விளைவாக பிரிட்டிஷ் பணைய கைதியொருவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். பெயர் குறிப்பிடப்படாத அந்த பணைய கைதி உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் அவருக்கு உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் பிரிட்டனின் வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறித்த பணைய கைதி அல்கொய்தா இயக்கத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும், தற்போது இராணுவ விமானம் ஒன்றில் அபுதாபிக்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரச ஊடகம் கூறுகின்றது.
பாகிஸ்தான் ஊடாக சைக்கிளில் பயணித்தபோது கடந்த ஆண்டு கடத்தப்பட்டிருந்த சீன பிரஜை ஒருவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். வடமேற்கில் பழங்குடிகள் செறிந்து வாழும் வன்முறைகள் மிக்க பிராந்தியம் ஒன்றில் பாகிஸ்தான் தாலிபான்கள் அல்லது அவர்களிலிருந்து பிரிந்து சென்ற குழு ஒன்று ஹாங் ஜுடோங்கை கடத்தியிருந்ததாக செய்திகள் கூறுகின்றன. அவர் முன்னதாக திபெத், நேபாளம், இந்தியா ஊடாகவும் சைக்கிளில் பயணித்திருந்தார். சனிக்கிழமை மாலை அவர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் கூறினார்.
தாய்லாந்துடனான தமது எல்லைக்கு அருகே மனித கடத்தல்காரர்களால் பயன்படுத்தப்பட்ட பகுதியொன்றில் மனித புதைகுழிகளை கண்டுபிடித்துள்ளதாக மலேசிய காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 100 அதிகமான குடியேறிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட புதைகுழிக்கு அருகிலேயே இப்போது 24 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
ஃபார்முலா 1 காரோட்ட பந்தயத்தின் பெல்ஜியம் கிராண்ட் பிரி போட்டிகளின் பிரிட்டிஷ் வீரர் லூயிஸ் ஹாமில்டன் வெற்றி பெற்றிருக்கிறார். மெர்சிடிஸ் அணிக்காக விளையாடுகின்ற ஹாமில்டன் அதே அணியைச் சேர்ந்த நிக்கோ ரோஸ்பர்க்கை முந்திச் சென்று முதலிடத்தை பிடித்தார். மூன்றாவது இடத்துக்கு லோட்டஸ் அணியின் ரோமைன் க்ரோஸ்ஜீன் வந்திருக்கிறார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக விளையாட்டுச் செய்தி ஒன்று. உலகின் மிகவும் வேகமான மனிதர் என்னும் பட்டத்தை ஜமைக்காவின் உசைன் போல்ட் தக்கவைத்துக் கொண்டுள்ளார். பீஜிங்கில் நடைபெற்று வரும் உலக தடகள போட்டியில் இன்று இரவு மிகவும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் அவர் 100 மீட்டர் தூரத்தை 9.79 நொடிகளில் ஓடி வெற்றி பெற்றார். அவரது வெற்றி மற்றும் ஆளுமை குறித்து இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் ஒலிம்பியனும் தெற்காசியாவில் சுமார் 10 ஆண்டுகள் மிகவும் வேகமான மனிதர் என்று அறியப்பட்டவருமான டாக்டர் ஆர் நடராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
One of the greatest achievement in the world is a legend nu solano avarudaya suya gauravatha tadagala rasigargalude sports lovers ude edirpaarpa vandu nirubhichirukkaru thakka vechikondirukkaru thoda renduk naduvula injury irundhu ஓடி இருக்கிறது. ரொம்ப அற்புதமான விஷயம், வியக்கத்தக்கக்கூடிய விஷயம். ரொம்ப பொறுமையா இருந்து சாதிச்சு காமிச்சிருக்காரு. அவர் ஓடின ரேஸ் வந்து 5th lane ஓடி இருக்காரு. 5th lane அப்படிங்கிறது 100 மீட்டரா இருக்கட்டும், 200 மீட்டரா இருக்கட்டும், 400 மீட்டரா இருக்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேன்ஸ் சொல்லுவோம். ஏன் பெஸ்ட் லேன் அப்படின்னா, ஓடக்கூடிய சக வீரர்களுடைய நுணுக்கங்களை ஈஸியா கவனிக்க முடியும். யாரும் மறைக்காம இருப்பாங்க, நமக்கு ஒரு யூகம் கிடைக்கும், நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். அந்த வகையில அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த லேன்ல ஓடுறது. 3, 4, 5 ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ல உசேன் போல்ட் ஓடும் போது ரொம்ப தடுமாறிட்டாரு. ஸ்டார்டிங் ரொம்ப வெரி போர் ஸ்டார்டிங். அந்த வெரி போர் ஸ்டார்டிங்லயும் அதை மீறி 9.96 ரொம்ப க்ளோஸ் ரேஸ்ல தான் குவாலிஃபையே பண்ணாரு ஃபைனல்ஸுக்கு. ஆனா ஜஸ்டின் கேட்லின் மிக அருமையாக ஓடி 9.77 ரொம்ப ஈஸியா வின் பண்ணாரு செமிஃபைனல் 2. சோ ஃபைனல்ஸ்ல ரொம்ப எதிர்பார்ப்பு, அவருக்கு கான்பிடன்ஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். பட் உசேன் போல்ட்டுடைய தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அபூர்வமானது.
மிகவும் பரபரப்பு எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடைபெற்ற போட்டியில வந்து உசேன் போல்ட் 9.79 நொடிகள் ஓடி தங்கம் பெறுகிறார். ஜஸ்டின் கேட்லின் ஒரு நொடியில 100ல் ஒரு பங்கு, அந்த அளவுக்கு குறைவான நேரம் தான் ஓடி 9.80 நொடிகள் ஓடி வெள்ளி பதக்கத்தை பெறுகின்றார். நீங்க எப்படி பார்க்கறீங்க?
முதல் தடவையா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல 9 பேர் ஃபைனல்ஸ்ல ஓடுறாங்க. எப்போதுமே இறுதியில 8 பேர் தான் ஓடுவாங்க. அந்த கடுமையான போட்டியில ஜஸ்டின் கேட்லின் வந்து 7th lane ஓடுறாரு, உசேன் போல்ட் 5th lane ஓடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப அருமையான ஸ்டார்ட். ஸ்டார்ட் டு பினிஷ் இட் வாஸ் அ ஃபயர். அதாவது நெருப்புல ஓடுற மாதிரி தான் ரெண்டு பேருமே ஓடினாங்க. அது முடிவு பார்க்கும்போது கையுடைய தோள்பட்டை பகுதி 10 மீட்டருக்கு முன்னாடியே தாழ்த்தி ஓடி அந்த 100th of a second 100th of a second ஒரு பகுதியில வின் பண்ணிருக்காரு. 9.79 seconds ஜஸ்டின் கேட்லின் 9.80 seconds சில்வர் மெடல் வின் பண்ணாரு. சோ இது கடுமையான போட்டி.
இந்த போட்டியினுடைய முழு கவனமுமே உசைன் போல்ட் மற்றும் ஜஸ்டின் கேட்லின் மேல இருந்தது அப்படிங்கிற மறுக்க முடியாத உண்மைக்கு அப்பாற்பட்டு மற்ற 7 பேர் எப்படி ஓடினாங்க இந்த போட்டியில?
இந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல வியக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல 8 பேர் வந்து 10 வினாடியும் 10 வினாடிக்கு கீழே ஓடிடுறாங்க. 9.92 ரெண்டு பேர் புமெல் அண்ட் ஆந்திரே தி கிராசே, அதுக்கப்புறம் 9.94 மைக் ராஜர்ஸ், அப்புறம் 10 flat 10.00 மூணு பேர் 100 மீட்டர் கடந்திருக்காங்க. 9வது வந்தது பிங் தி அண்ட் சூ, ஏசியன் சைனீஸ், 10.06 seconds ஓடி வந்திருக்காரு. அதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா செமிஃபைனல் 1 அந்த பிங் தி அண்ட் சூ வந்து 99 meters வரைக்கும் அவர் தான் லீட்ல இருந்தார். உசேன் போல்ட் பின்தங்கி இருந்தார் செமிஃபைனல்ஸ்ல. ஏன்னா ரொம்ப மோசமான ஸ்டார்ட் எடுத்தார் உசேன் போல்ட். 40 மீட்டருக்கு மேல புடிச்சு அவர் லீட்ல இருந்தாரு அந்த சைனீஸ். 99 meters அடிச்சு செஸ்ட் பீட்ல அடிச்சு க்ளோஸ் பினிஷ்ல வின் பண்ணி ஃபைனல்ஸ்ல குவாலிஃபை ஆறாரு உசேன் போல்ட். ஸோ ரொம்ப நெக் டு நெக்ல தான் குவாலிஃபை ஆறாரு. அந்த சைனீஸுக்கும் அவரும் ரொம்ப ரொம்ப இளமையான வீரர். அவருக்கு வாய்ப்புகள் இன்னும் நிறைய பிரகாசமா இருக்கு. இந்த தேர்ட் பிளேஸ் வந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, டி பொமல் அண்ட் ஆந்திரே தி கிராசே. 9.92 ஓடினவங்க ரெண்டு பேருமே இளமையான வீரர்கள். அவங்களுக்கு மிக பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. ஏன்னா உசேன் போல்ட் 29 வயசு ஆச்சு, ஜஸ்டின் கேட்லின் 30 வயசு ஆச்சு, அசஃபா பவல் அண்ட் டைசன் கே ரெண்டு பேருக்குமே 32 வயசு ஆச்சு. அதனால இளைய தலைமுறைன்னு பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேருக்குமே பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி இவங்க பயன்பட்டாங்கன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு உசேன் போல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மூணு பேருக்குமே திறமை இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
உசேன் போல்ட் ஜஸ்டின் கேட்லின் இடையேயான இந்த மோதல் வந்து அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற ரியோ ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் வரை அல்லது அதிலும் தொடரும்னு எதிர்பார்க்க முடியலாமா?
நிச்சயமா இதை தொடரும்னு தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா இரண்டு பேருக்குமே பயங்கரமான வெறி இருக்கு. போட்டி கடுமையான போட்டி நிலவு போகிறது. ஏற்கனவே உசேன் போல்ட் சொல்லியிருக்காரு, ரியோ ஒலிம்பிக்ஸ்ல தங்கம் வெல்லணும், 100 மீட்டர் 200 மீட்டர் தான் திருப்பி என்னுடைய தங்கத்தை நான் தக்க வச்சுக்கணும்னு ஏற்கனவே உசேன் போல்ட் சொல்லியிருக்காரு. ஜஸ்டின் கேட்லின் இப்ப அவருக்கும் நிச்சயமா வெறி இருக்கும் உசேன் போல்ட் திருப்பி அடிக்கணும் அப்படின்னு. அதனால ரியோ ஒலிம்பிக்ஸ்ல இந்த போட்டி நிச்சயமா கடுமையாக தொடரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு.
இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் ஒலிம்பியனான டாக்டர் ஆர் நடராஜன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 5 நாட்களாகியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தேசிய பட்டியலில் யார் நியமனம் பெறுகிறார்கள் என்பது இன்னும் முடிவாகாத சூழலே உள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
பொதுத் தேர்தலை அடுத்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதிய நாடாளுமன்றம் முதன்முறையாக கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் புதிய நாடாளுமன்றத்திற்கான தேசிய பட்டியலில் இடம்பெறுகின்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இன்னும் வெளியிடவில்லை. இது தொடர்பில் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படாததே இதற்கான முக்கிய காரணம் என கூறப்படுகின்றது. வாக்களிப்பின் மூலம் 14 உறுப்பினர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளை தேசிய பட்டியலின் மூலம் 2 பேரை நியமிப்பதற்கான சந்தர்ப்பமும் அதற்கு கிட்டியிருக்கின்றது. இந்த நியமனம் தொடர்பாக பல்வேறு தரப்பினருடனும் கட்சித் தலைவர்களும் முக்கியஸ்தர்களும் கடந்த 2-3 தினங்களாக தொடர்ச்சியாக பேச்சுக்கள் நடத்தி வருகின்றனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமையிலான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற 4 கட்சிகளில் ஒரு கட்சியாகிய இபிஆர்எல் கட்சியின் தலைவரும் நீண்டகால நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருக்கின்றார். அந்த கட்சியினர் அவருக்கு தேசிய பட்டியலில் இடமளிக்க வேண்டும் என கோரி வருகின்றனர். அதேவேளை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் சிலரும் தேசிய பட்டியலில் நியமனம் பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். அத்துடன் கூட்டமைப்பில் உள்ள கட்சிகளுக்கிடையில் இந்த 2 ஆசனங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகவே முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தேசிய பட்டியலில் நியமனம் பெறுவதற்காக தேர்தல் நடைமுறையின்படி 9 பேர் அடங்கிய பட்டியல் ஒன்றை கூட்டமைப்பு ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றது. எனினும் தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளியாகியதன் பின்னர் அந்த பட்டியலில் இல்லாதவர்களாகிய தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர்களின் மத்தியிலிருந்தே ஆட்களை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி இருப்பினும் இறுதி நாளாகிய நாளைய தினமே தனது தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தேசிய பட்டியலில் 1 இடம் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவரது கட்சியான இபிஆர்எல்எஃப் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் கோரியுள்ளது. இதுகுறித்து அதன் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் அவர்களுடன் பேசினேன்.
நாங்கள் தேர்தலுக்கு முன்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 2 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்தால் அதில் ஒன்று தமிழரசுக் கட்சிக்கும் இன்னும் ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற 3 கட்சிகள் அதனுடைய பெயரை சிபாரிசு செய்யும் என்ற ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் தற்சமயம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் துரஷ்டவசமாக அவர் இந்த தேர்தலில் வெற்றி ஈட்ட முடியவில்லை. அதற்காகத்தான் நாங்கள் அவருடைய பெயரை நாங்கள் சிபாரிசு செய்திருக்கின்றோம் அவரை தேசிய பட்டியலில் நியமிக்கும்படி. காரணம் என்று சொன்னால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கடந்த 35 வருட காலம் போராளியாகவும் மக்களுடைய பிரதிநிதியாகவும் மக்களோடு மக்களாக நீண்ட காலம் பணியாற்றி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் கடந்த காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள்ல அவர் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறார். ஆகவே அவருடைய இந்த அனுபவங்கள் வந்து எதிர்காலத்தில் நடக்க போற பேச்சுவார்த்தையில அவர் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதோடு மட்டுமல்லாது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற 4 கட்சி தலைவர்கள் ஒற்றுமையையும் இதற்கூடாக நாங்கள் வலியுறுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்ற இந்த காரணத்தினால்தான் நாங்கள் அவரை தேசிய பட்டியலில் அவருக்கு ஒரு இடத்தை வழங்கும்படி சம்பந்தன் ஐயாவிடம் நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இபிஆர்எல்எஃப் சார்பாக நீங்களும் சிவமோகன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்பொழுது 3வதாக ஒருவருக்கு, அதாவது இபிஆர்எல்எஃப் சார்பாக மேலும் ஒருவருக்கு, உங்கள் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு ஏன் நாடாளுமன்றத்தில் தேசிய பட்டியலில் அடிப்படையில் நியமனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு மறுபுறம் ஒரு வாதம் வைக்கப்பட்டால் அதுக்கு உங்க பதில் என்ன?
சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு இருக்கக்கூடிய கடந்த காலத்துல ராஜதந்திர மட்டங்களில் நடைபெற்ற சந்திப்புகள், அந்த மட்டங்களில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள், அந்த அனுபவங்கள் வந்து உண்மையிலே அது எனக்கு மட்டுமில்லை இன்னை போன்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த அனுபவங்கள் இல்லை. என்றது ஒன்று. இரண்டாவதாக அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலையும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலையும் வந்து நன்மதிப்பை பெற்ற ஒருவர். ஆகவே அவருடைய அனுபவங்கள் வந்து கட்டாயம் இந்த எதிர்காலத்தில் நடக்க போற பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டும்.
அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்தால் கூட அந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்று பங்களிப்பை செய்ய முடியும் தானே?
ஆனால் உண்மையிலே சர்வதேச மட்டத்திலும் ராஜதந்திரிகள் மட்டத்திலும் நடத்தப்படுகின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு பதவி நிலைமை மிக மிக முக்கியமானதாக இருக்கும் என்றுதான் நாங்கள் கருதுறோம்.
நீங்க வச்ச கோரிக்கைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்டத்திலிருந்து என்ன பதில் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு?
சம்பந்தனையா அவருடைய இல்லத்துல நாங்கள் ரெண்டு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்கள். அந்த பேச்சுவார்த்தையில தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் திரு சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் செல்வம் அடக்கினநாதன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி செயலாளர் என்ற அடிப்படையில் நானும் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்த நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் சம்பந்தனையாக இறுதியாக ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். நீங்கள் மூவரும் இணைந்து யார் யாரை தேசிய பட்டியலில் நீங்கள் தேட விரும்புகிறீர்களோ அவர்களுடைய பெயர்களை தங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஏற்கனவே எழுத்து மூலத்தில் நாங்கள் அதை தெரியப்படுத்தி இருக்கிறோம். இன்று தமிழக விடுதலை இயக்கம் டெலோனுடைய சார்பிலே நாலு பேருடைய பெயர்களை அவர்கள் அனுப்பி இருக்கின்றார்கள். நாங்கள் நம்புறோம் நாளைய தினம் நாங்கள் சிபாரசு செய்திருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய பெயரை சாதகமாக பரிசீலிப்பார் என்று நாங்கள் நம்புறோம். அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய அனுபவங்களை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திரு சித்தார்த்தன், செல்வம் அடக்கிரநாதன் போன்றவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரனை நியமிக்க சொல்லி சாதகமாக முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புறோம். 1989 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவராக இருந்த திரு அமிர்தலிங்கம் அவர்கள் தோல்வியிட்டிருந்த போது நாங்கள் அவருடைய அனுபவம் திறமைகள் இந்த அடிப்படையில் அவருக்கு வந்து இந்த தேசிய பட்டியல் நியமனம் வழங்கப்பட்டது என்பதும் இந்த இடத்துல நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது.
இபிஆர்எல்எஃப் கட்சியின் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவருமான சிவசக்தி ஆனந்தன் செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவருக்கு தேசிய பட்டியலில் எந்த கட்சியும் இடம் அளிக்காதது மலையகத்தில் பெரும் விவாதப் பொருளாகி உள்ளது என்று கூறுகின்றார் நமது செய்தியாளர் உதயகுமார். அவரது செய்திக்குறிப்பு.
இலங்கையில் இரு பிரதான அரசியல் கட்சிகளும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவில் இம்முறை இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு இடமளிக்கவில்லை. இந்திய வம்சாவளி தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளமை குறித்து குறிப்பாக மலையகத்தில் பல்வேறு தரப்பினரால் அதிருப்தியும் கவலையும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கூடுதல் ஆதரவை வழங்கிய மலையக மக்கள் அந்த கட்சியினால் கூட இந்த விடயத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் மலையகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் எஸ் தியாகு.
தேசிய கட்சிகளை பொறுத்தளவிலே இப்ப இருக்கிற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வந்து மலையக மக்களை பார்க்க வேண்டிய தேவைகள் அவர்களுக்கு இல்லை. ஆனா ஐக்கிய தேசிய கட்சிக்கு வந்து இன்னைக்கு முழுமையான தேவை ஒன்று இருக்கு. இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையில சிறுபான்மை குறிப்பாக இந்திய வம்சாவளி தமிழர்கள் வந்து அதிகமாக வாக்களிச்சு இந்த அரசாங்கத்தை அல்லது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியை கொண்டு வர்றதுக்கான வேலைகளை அவர்கள் வாக்களிப்பை செய்திருக்கின்றார்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க மீண்டும் அவருடைய முகத்தை அழகாக எங்களுக்கு காட்டி இருக்கின்றார். உங்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இன்று வேலாயுதத்தை கொடுத்திருக்கின்ற தேசிய பட்டியலை அவர் இல்லாதபடி செய்திருக்கின்றார். எனவே ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களிலும் 20 முன்பு நாங்கள் எடுத்து பார்த்தால் கூட இந்த நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருந்தார்களே ஒழிய எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் என்றும் வழங்கியதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் வேலாயுதத்திற்கு இந்த தேசிய பட்டியலை வழங்காமல் ஐக்கிய தேசிய கட்சி வந்து திட்டமிடப்பட்ட அடிப்படையில இந்திய வம்சாவளி தமிழர்களை ஓரங்கட்டி இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். இப்பொழுது ஒரு தேசிய அரசாங்கம் அமைகின்ற ஒரு காரணத்தால் எங்களை அவர்கள் சுலபமாக தட்டி கழித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மலையக மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இந்திய மக்கள் சுதந்திர கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து என்றுமே எங்களுக்கு ஒரு தேசிய பட்டியலை கொடுப்பதாக சொல்லவில்லை. ஆனால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அங்கஜன் ராமராஜனுக்கு ஒரு தேசிய பட்டியல் வழங்கி இருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். எங்கோ ஒரு தமிழருக்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைத்திருக்கிறது என்பதை மலையகத்தில் இருக்கின்றவர்கள் நாங்கள் வரவேற்கின்றோம்
என்றார் மலையகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் எஸ் தியாகு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதான அரசியல் கட்சிகளுடன் கூட்டாக போட்டியிட்ட மலையக அரசியல் கட்சிகளிடம் பேரம் பேசும் சக்தி இல்லை என்பதன் பிரதிபலிப்புதான் இது என்கின்றார் மலையகத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான பி முத்துலிங்கம்.
தேசிய தேசிய பட்டியல் வழங்குதலே இந்திய வம்சாவளி மக்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு காரணம் இந்த இரண்டு பெருங்கட்சிகளும் பேரம் பேசுகின்ற மலையக தமிழ் கட்சிகள் அதனை வலியுறுத்தி கேட்பதற்கான ஒரு சக்தியை கொண்டிருக்கவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். இப்பொழுது இந்த பேரம் பேசலிலே நாங்கள் பின்வாங்கி சென்றோம் என்றால் எதிர்காலத்தில் அது மிகவும் ஓரம் கட்டப்படுவதற்கு வாய்ப்பு அதிகத்திற்கும் காரணம் இன்னொரு சிறுபான்மை மக்களை எடுத்துக்கொண்டால், அதாவது குறிப்பாக முஸ்லிம் மக்களை எடுத்துக்கொண்டால், முஸ்லிம் மக்களின் இரண்டு கட்சிகளிலே 6 பேர் தெரிவு செய்யப்படும். ஆனா அவர்களுடைய வாக்கு பலனும் குடாவளி நாடு பூராக உள்ள மக்கள் இந்திய வம்சாவின் வாக்கு பலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டும் சமமானது. ஆனால் பேரம் பேசுவதிலே இந்த சிறுபான்மை முஸ்லிம் கட்சிகள் பலம் வாய்ந்ததாக இருந்திருக்கிறது. அது தலைமைகளை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதைதான் நான் கூற விரும்புகின்றேன்
என்றும் குறிப்பிட்டார் மலையகத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பி முத்திலிங்கம்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்துள்ள இரண்டு பிரதான கட்சிகளும் சேர்ந்து பணியாற்றுவதற்காக கைச்சாத்திட்டுள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கையில் இடம்பெற்றுள்ள நட்புறவுடன் கூடிய வெளியுறவு கொள்கை, சகல இன மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அரசியலமைப்பு திருத்தங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறான சவால்களுடன் கூடிய அந்த நோக்கங்களை புதிய தேசிய அரசாங்கத்தால் எதிர்கொள்ள முடியுமா என்று இலங்கைக்கான சவுதி அரேபியாவின் முன்னாள் தூதராக பணியாற்றியவரும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணையத்தின் உறுப்பினருமான ஜாவேத் யூசுப் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இந்த 6 மாதம் ஜனவரி 8 ஆகஸ்டுக்கு இடையிலேயே ஒரு மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா தான் வெளிநாட்டு கொள்கை. அந்த 6 மாதத்துக்குள்ள விசேஷமாக இந்த அரசாங்கமும் வெளிவிவகார அமைச்சர்களும் எடுத்திருந்த முயற்சியினால் இந்த நாட்டின் இமேஜ் மாற்றிவிட்டது. மற்ற வெளிவிவகார வேற நாடுகளும் எங்களை நல்ல வகையில் தான் பார்க்கின்றார். ஆனால் அந்த வகையில் பேசி இந்த முன்னேற்றக்கூடிய வாய்ப்பு மிச்சமே இருக்கின்றது. இப்ப இவ்வளவு காலமாக இந்த 6 மாதமாக நாங்கள் கண்ட அவர்களுடைய கொள்கைகளை பார்த்தால் நல்ல முறையாகத்தான் நான் என்ற கருதுகிறேன். நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் பேரமவுண்ட். அந்த அடிப்படையில் எங்களுடைய மற்ற நாடுகளோடு நாங்கள் நல்ல உறவுகளை கொண்டு வருவோம். ஆனால் ஒரு நாடு எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டும் எங்கட நாட்டோட இன்ட்ரெஸ்ட் கான்ஃபிளிக்டாக இருந்த நேரத்தில் இந்த நாட்டின் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியப்படுத்த வேண்டும். ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்கு, சொல்லுற முறை, அதுதான் டிப்ளமசி என்றது.
இலங்கை தொடர்பான ஜெனீவா தீர்மானம் வந்தபோது சில மேற்குலக நாடுகளின் முன்னெடுப்பில் இலங்கை தொடர்பான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற தீர்மானம் மனித உரிமைகள் பேரவைக்கு வந்தபோது இலங்கை வந்து அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அது ஒத்துழைக்காத பட்சத்தில் இலங்கையுடனான வெளியுறவு மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகத்தான் அப்போது விமர்சிக்கப்பட்டது. வருகின்ற செப்டம்பரில் ஜெனீவாவிலிருந்து ஒரு இலங்கை தொடர்பான ஒரு அறிக்கை வழியாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது இவர்களுடைய நிபந்தனைகளுக்கு இலங்கையால் தொடர்ந்தும் கட்டுப்பட்டு நடக்க முடியுமா, அல்லது இவர்கள் அதனை முரண்பட்டால் இவர்களால் இந்த வெளியுறவு கொள்கையை சீராக முன்னெடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
நான் நம்ப மாட்டேன் முரண்பாடு ஒன்று நடைபெறும் என்று. ஏனென்றால் இந்த அரசாங்கம் கூட உள்நாட்டுக்குள்ள லோக்கல் மெக்கானிசம் ஒன்று மூலமாக இந்த மனித உரிமை மீறல்களை இன்வெஸ்டிகேட் பண்ணும் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கின்றது. அது அந்த விஷயத்தில் அரசாங்கம் மிக அவதானம் கொண்டிருக்கிறதை எனக்கு தெரியும். ஆனால் அதை நடைபெற்ற தேர்தல் காரணமாக அது இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இப்ப அதை வைத்து நான் நம்புறேன் இந்த ஜெனீவாவிலையும் இந்த ஜெனீவா ரிப்போர்ட் என்ன மாதிரி ரிப்போர்ட் எங்களுக்கு இன்னும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்தாலும் ஒன்று நாட்டின் நலன், இரண்டாவது அந்த மனித உரிமைகள் மீறல்களை இந்த விக்டிம்ஸான மக்கள், பாமர மக்கள், அவர்களுடைய உரிமைகளும் பாதுகாத்து ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.
அனைத்து இன மக்களின் உரிமைகளையும் அடையாளங்களையும் உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் அரசியலமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வருவதற்காக நாடாளுமன்றமே ஒரு அரசியலமைப்பு உருவாக்க சபையாக பணியாற்றப் போகிறது என்று இந்த உடன்படிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இவர்களுக்கிடையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட முரண்பாடுகளை பார்க்கின்ற போது, இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பான அரசியலமைப்பு திருத்தங்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கிடையில் ஒரு தொடர்ந்தும் இந்த உடன்பாடு நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறீர்களா?
இதற்கு முன்பு நடந்த விஷயங்களில் ஒரு கட்சி அரசாங்கத்தில் இருந்து இன்னொரு கட்சி ஆப்போசிஷன்ல இருந்துதான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டது. அந்த நிலையில் சில அரசியல் காரணங்களாக அது சாத்தியமாகவில்லை. ஆனா இந்த தடவை முக்கியமான கட்சி இரண்டு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும், ஒரு அரசாங்கத்தில் இருந்து ஒரு அடி காமன் ஆப்ஜெக்டிவை வைத்துதான் அவர்கள் பார்க்கின்றார்கள். அதே போன் அந்த அதே நேரத்தில் தமிழ் நேஷனல் அலையன்ஸும் கூட அவர்களை நல்ல முறையில் பார்க்கின்றார்கள். இனி இதே மாதிரி ஒரு சூழ்நிலை கிட்டத்தில் நடக்கவில்லை. எனவே நான் நம்புகிறேன் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. என்னென்றால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, மிஸ்டர் சம்பந்தன், அதேவேளை சந்திரிகா அம்மையார் கூட இந்த விஷயத்தில் மிக முக்கியமான அவதானம் கொண்டு இருக்கின்ற காரணத்தால எல்லா அரசியல் போர்ஸஸையும் முன்னெடுத்து போகலாம் என்று நான் நம்புகின்றேன்.
இலங்கையின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான பணியகத்தின் உறுப்பினர் ஜாவேத் யூசுப். இலங்கையில் தேர்தல் முடிந்து ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பான ஆணையம் தமது அமர்வுகளை மீண்டும் தொடங்கியுள்ளார்கள். இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் உதயகுமார்.
காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைக்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான மூன்றாவது அமர்வு விசாரணை இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது ஆணைக்குழு உறுப்பினர்கள் இம்முறை தனித்தனியாக அமர்ந்து விசாரணைகளை நடத்தினார்கள்.
எந்த மகன் அங்கீகாரம் சிறைய உடைச்சுட்ட இது நான் கொஞ்சம் அறிந்த கட்டம். கிவியில் அடிக்குது, சிறையை திறந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. திறந்துட்ட அவங்க எங்க ஓடுவாங்க? ஆமி தான் ஓடுவாங்க, எல்இடிட்ட போக மாட்டாங்க. சிறையில இருந்தாங்க தானே, அப்போ ஆமிட்ட போயிட்டாங்க. இதான் நடந்துக்கு.
தேவசிங் ஜெயில். நேற்றும் இன்றும் கல்வாஞ்சிக்குடி பிரதேச செயலக மண்டபத்தில் நடைபெற்ற விசாரணைக்கு 639 பேர் சாட்சியம் அளிக்க ஆணைக்குழுவினால் அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
என்று வேறு வள்ளிப்பிள்ளை, நான் துறையில் ஆகினேன். என்ற மகன் 16 வயது, 30 தேதி, 6 மாதம், 90 ஆண்டு இலங்கை ராணுவம் ஊரை வச்சு வளைச்சி ஒவ்வொரு வீடு வீடாக செக் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு போக வெளிக்கிட்ட மகனை பிடிச்சிட்டு போனேன். 16 வயது என்ற மகன் எனக்கு பிடிச்சிட்டு போகல. என்ற மகன் புலி இல்லை என்று கத்திட்டு போக சேட்டை கலட்டி பொடி என்ற கையை பின்னால் கட்டிட்டு தடி எடுத்து எங்களுக்கு அடித்தாங்க. எங்கட மகன் மட்டும் இல்லை, ஊர் மக்கள் முழு பேரையும் கொண்டு குளத்துக்குள்ளே வச்சிருந்து அந்த 17 பிள்ளைகளை எடுத்துட்டு மற்ற வயசு வந்த ஆக்களை எல்லாம் விட்டுட்டாங்க. எல்லா தாய்மாரும் கத்திட்டு போக பெரியவங்களா அவனை சந்திக்கு போக தடி எடுத்து எங்களுக்கு அடித்தாங்க. போக சொல்லி பிள்ளைகள கையை கட்டி பஸ்ல ஏற்றி காரது பக்கம் கொண்டு வர்றது தெரியும். அதுக்கு பிறகு இந்த ஒரு இடமும் மகன் இல்லை, நாங்கள் போகாத இடமும் இல்லை, கொடுக்காத கடிதங்களும் நாங்கள் இல்லை.
முத்துப்பிள்ளை கோவிந்தசாமி, முனைத்தீவு. எங்களோட மகனை 2006 ஸ்கூலுக்கு போனிடத 16 வயது இயக்கம் பிடிச்சிட்டு போயிட்டு 12 தேதி 6 மாதம் 2006 எல்டிடி இயக்கம் யாழ்ப்பாணம் கொண்டு போயிட்டாங்க. அறிவியல் நகர் கிளிநொச்சியில் இருக்கிறாரு எல்டிடி கேம்பில். அப்போ நான் போய் அங்கே கேட்டோடனே கொஞ்சம் நேரத்தில் பொடியன் வந்தான். வந்து நான் என்ன விடமாட்டாங்கப்பா, இப்படி தான் பயிற்சி எடுத்து எடுத்து 18 வயதாகணுன்னே வேற இடத்தை ஏற்றிடுவாங்கன்னு சொல்லிச்சு. அப்புறம் ரெட் குரோசியில் போயினே அது பிரச்சனை இல்லைன்றோடு இன்னொரு 10 நாளில் போனேன். ரெட் குரோசியில் ஒரு 25-30 பிள்ளைகள்லாம் இருக்குது ரெட் குரோசி உள்ளுக்கு. அப்போ மகன் சொன்னார் விட போகிறாங்கப்பா அண்டு. அப்புறம் ரெட் குரோசியில் போய் கேட்ட இடத்த ரெட் குரோசி சொல்லிச்சு பாதுகாப்பாக வச்சுக்கிட்ட கேட்டுட்டு தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதோட விட்டுட்டு வந்தேன். சண்டை தொடங்கிட்டு செல்விலேருந்து செத்துன்ட்டு கேள்விப்பட்டேன். நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ காண இல்லைன்ற நம்ம முடியுங்கள நாள் இருக்காரு இருக்காருண்டா எனக்கு தெரிவிக்கணும். அப்படி தான் இருக்கணும் நம்புகிறேன். கண்டுபிடிச்சி தருவோம் அரசாங்கம்.
என் பேர் சூரியகுமார் அதிதேவி. என் எங்கட கணவர் தான் சூரியகுமார். 9 மணிக்கு வீட்டுக்கு வந்த ராணுவம் சீருடையில் 2008 8ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வருவேன்னு சொல்லி. ஆனால் ராணுவம் இல்லாமலுக்கு யாருமே வரல. ஏன்னு சொன்னால் ராணுவம் எங்கள்கிட்ட 100 மீட்டர் தூரத்தில் ராணுவத்தில் கேம்ப் இருந்தே. அதே நேரத்தில் நான் காலையில் நீங்கள் வரத்தோ வரலன்னு சொல்லி என்னை அடித்து துரத்தி விட்டுட்டு அவங்க நிறைய பேர் மோட்டர் வைக்கில் அமர்ந்தவங்க ஏற்றிட்டு காலையில் நீங்கள் கேம்புக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நான் காலையில் போகிற நேரம் நாங்கள் அவரை பிடிச்சிட்டு வரலையே போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 100 மீட்டர் தூரத்துக்குள்ளே ராணுவ கேம்ப் இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு ஆள் வந்து என் புருஷனை பிடிக்கல. ராணுவத்தில் பைக்கை நான் கண்டுட்டு நான் என் புருஷனை பிடிச்சிட்டு போன பைக்கை நான் கண்டுட்டு போய் கேம்பில் கட்டினேன். இந்த பைக்கில் அமர்ந்தேன்னு சொன்னதுக்கு அவங்க உடனே அந்த பைக்கை கலட்டிட்டாங்க. அப்போ கடத்தினத்துக்குரிய காரணம் என்ன? செத்துட்டேன்டா சொல்லுங்க. நாங்கள் உண்டு செத்தாதான் தெரிஞ்சாதான் நான் மரண பதிவு வைக்கணும். இல்லாமலுக்கு நான் என்ன செய்யலும்? ஏதோ ஒன்று தெரிய தானே வேணும். என்ட புருஷன் இருக்கான் இருக்கான்னு நான் நெத்தியில் பொட்டோடையும் கழுத்தில் சாலியோடையும் தான் இருக்கேன். இதுவரையில் என்ட புருஷன் இல்லைன்ட்டு நான் என்ன இல்லை பிடிச்சாலும் இங்கே விளப்பத்தை நீங்கள் சொல்லுங்களேன். சொன்னால் தானே தெரியும். நான் அதுவரையும் பொட்டு அழிக்கிறதும் இல்லை ஒன்று செய்கிறதும் இல்லை
என்று ஆணைக்குழு முன்னிலையில் தாங்கள் அளித்த சாட்சியங்கள் பற்றி கூறினார்கள். நாளைய திங்கட்கிழமையும் நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமையும் வாழைச்சேனை பிரதேச செயலக மண்டபத்தில் ஆணைக்குழுவின் விசாரணை அமர்வு நடைபெற உள்ளது. அங்கு 342 பேர் சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளார்கள். ஆணைக்குழு விசாரணை கடந்த 1.5 வருடங்களாக நடைபெற்று வருகின்ற போதிலும் இதுவரை இடைக்கால அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது கிழக்கிழங்க செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்பது. நேயர்கள் நினைவிற்கு, திங்கட்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சி நாளையும், செவ்வாய்க்கிழமை ஒலிபரப்பாகும் அறிவியல் அரங்கம் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை இடம்பெறும் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.